திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: நீத்தல் விண்ணப். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
Yeah. திருக்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்திலே ஏழாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த நீத்தல் விண்ணப்பம் என்பது உத்தர கோசலங்கையிலே அருளி செய்யப்பட்டது. இது விண்ணப்பம் என்கின்ற ஒரு தனி சிறப்பான பெயரை பெற்றுள்ளது. விண்ணப்பம் என்று சொன்னால் உயர்ந்தோர்களுக்கு தாழ்ந்தவர்கள் செய்து உள்ளுகின்ற கேட்டுக்கொள்ளுகிற ஊர் முக்கியமான செய்தி. அது பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டே இருங்கூற்றகல மின்னாறு மூவிலை சூழ என்மேற்புரிமேவு ஒன்றில் துன்னார் கடந்த தூங்கானை மாடச்சுடர் கொழுந்தே என்பது அப்பர் திருவாக்கு. அதுபோல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் மாணிக்க வாசகர் சிவபெருமானத்தில் விண்ணப்பம் பண்ணி கொடுக்கிறார். அந்த விண்ணப்பம் என்னவென்று கேட்டால், நான் பொல்லாதவன் ஆனாலும் என்னை விட்டு விடாது என்று சொல்லியுள்ளோம். நல்லவன் என்னை விட்டு விடாது என்றல்ல, நான் பொல்லாதவன் ஆனாலும் நீ என்னை விட்டு விடாது என்று சொல்லி கொள்ளுகிற ஒரு இது பெரிய சாத்துரியம் சொல்லும். சாத்துரியம் சமர்த்து தந்தரம் என்றெல்லாம் சொல்லுவான். அதனால ஆண்டவனை பார்க்க நாம் எவ்வளவு பொல்லாதவன் சொல்லி முடியாது, அவனை எவ்வளவு நல்லவன் என்று சொல்லி முடியாது, நாம் எவ்வளவு பொல்லாதவன் என்று சொல்லி முடியாது. அவன் யாவருக்கும் மேலா அளவில் ஆச்சியருடையான், நாம் யாவருக்கும் கீழாம் அளவிலா இழிவுடையவன். அவன் அளவில்லாத சிறப்புடையவன், நாம் அளவில்லாத உயிர்கள் இழிவுடையவன். இழிவுள்ள உயிர்களே மிகச் சிறப்புள்ளவன் ஆண்டு கொள்வது என்றால் அது பொருத்தமல்லதான். மிக உயர்ந்த தன்மை உள்ளவன் மிக தாழ்ந்த தன்மையினுடையவனை நெருங்கவே மாட்டான், பக்கத்தை நிற்க மாட்டான். அவனை தனக்கு பிரியமானவனாக பக்கத்தில் வைத்து அவனுக்கு வேண்டிய சிறப்பெல்லாம் செய்யறதுன்னா நியாயமே அல்ல. மிக தாழ்ந்தவனுக்கு எல்லா வகையிலும் தீயவனாய் இருக்கிறவனுக்கு எல்லா வகையிலும் நல்லவனாயிருக்கிற உயர்ந்த மனிதன் அவனுக்கு சினேகம் வச்சுக்க மாட்டான், அவனுக்கு உபகாரம் செய்ய மாட்டான். ஆனால் கடவுள் அதுக்கு நேர்மாறு. அது எப்படி என்று கேட்டால், அவன் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாய் இருக்கிறோம் என்கின்ற பொறுப்புல இருக்கிறான். தாய் தந்தை என்கின்ற பொறுப்புல இருக்க அதை தாய்மானார் சொல்லுவாரு, பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோன்னு கேட்பார். பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ புகலிடம் இது உண்டோ என்பது தாய்மானவர் பாடல். அதனால மிக பொல்லாதவனாயிருந்தாலும் தாய் தள்ள முடியாதல்லவா, அதனால நீ எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாத்தானே இருக்கிற, அதனால என்னை ஆண்டு கொள்ள வேணும் என்று கேட்டுக்கொள்வது. அவன் என்ன செய்வான்னு கேட்டால், ஏழை இப்படி எல்லாத்தையும் தான் பொல்லாதவன் பொல்லாதவனுக்குன்னா நம்ம யாருக்கே ஆண்டு கொள்ள நம்ம கட்சியிலே ஆள் கிடைக்காது என்று சொல்லி அவனும் ஆண்டு கொள்வான். பார்த்தா எல்லாரும் பொல்லாதவனா தான் தெரியும், அவனுக்கு எல்லாரும் பொல்லாதவனா தான் தெரியும். கடவுளை பார்க்க அவன் சுத்தமே வடிவம், நம்ம அசுத்தமே வடிவம். சுத்தமே வடிவாகிய கடவுள் எல்லாரையும் அசுத்த அசுத்தம்னு தள்ளி விட்டான்னா அப்புறம் அவனுக்கு ஆளே கிடைக்காது, சரி ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு முறையெல்லாம் இந்த திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் நன்றாக சொல்லுகிறார். இந்த ஏழாவது நீத்தல் விண்ணப்பம் அண்டு உண்டானாம், நான் ஒரு பொருள் அல்ல அவனுக்கு, நான் அவனுக்கு ஒரு பொருளாக நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வித்தன்னு வருதல்லவா அச்சோபதிகத்துல. அவன் நினைக்கும் போது அவனுக்கு நான் ஒரு பொருளாகவே தோற்ற முடியாது, ஆனா என்னையும் பொருளாக எண்ணி என்னையும் ஆண்டு கொண்டான். நான் எப்படிப்பட்டவன் என்றால், பொய் பொய்யன் என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியம் இருக்குதே அது எனக்கு தான் பொருத்தம். அப்படிப்பட்ட பொய்யவனாகிய என்னை அவன் பொருளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டு கொண்டான். பொய்யவனேனை பொருளேன ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவன், அவன் மெய்யவன் நான் பொய்யவன், அவன் மெய்யன் நான் பொய்யன், அவன் நல்லவன் நான் கெட்டவன். ஆனா அவன் என்னை பொருளென ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே, பொய்யவனேனென்று பொய்யவனாகிய என்னை பொருளென ஆண்டு அதனால இவனையும் ஒரு மனிதன் என்று சொல்லி அடியவன் என்று சொல்லி என்னையும் ஒரு பொருளாக எண்ணி ஆண்டு கொண்டான். ஒன்று கொண்டுன்னா என்னை தன்னோடு சேர்த்து பொத்தி கொண்ட மெய்யவனே, பொத்தி கொண்ட என்றால் தன்னுடைய பிள்ளை குற்றம் செய்தால் அதை வெளியில சொல்லி கொள்ளாமல் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக போத்தி வைக்கிறது. என்னை கெட்டவனாக உலகத்துல காட்டாம என்னை பொத்தி கொண்டான், பொத்தி கொண்ட மெய்யவன் விட்டுவிடுதே கண்டாய், என்னை விட்டு விடாது. அதை விட்டு விடாம நீ காப்பாற்றுவதற்கு உலகிட்டே ஒரு அடையாளம் இருக்கு. நீ விட்டு விடாமல் என்னை காப்பாற்றுவாய், காப்பாத்தி இருக்கிறாய் என்கிறதற்கு உன்னிடத்துல ஒரு நல்ல அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம் என்று கேட்டால், மிக பொல்லாததாயிருக்கும்
நெஞ்சு உலகத்துல இருக்கிற பொருள்களிலேயே மிக பொல்லாதது எது? நெஞ்சு. அது உன்னுடைய கழுத்துல இருக்குது. மிக பொல்லாததா இருக்கிற நஞ்சு உன்னுடைய கழுத்துல இருக்குது.
அப்படி மிக பொல்லாததா இருக்கிற உயிர்களை கொல்லக்கூடிய விஷத்தையே நீ கழுத்திலே வைத்திருக்கின்ற காரணத்தினால என்னை நீ காப்பாற்றுவாய் என்பதுல நம்பிக்கை இருக்கிற சுவாமி. விடம் உண்மிடற்று மையவனே, விடம் உண்மிடற்று மிடர்னா கழுத்து, மிடரு ஹரியர் குமார பழனி வரம் அவரது உருவாடு கையால மிடர்னா கழுத்து. இதுல மை நிறமுடைய விஷம் இருக்கிற காரணத்தினாலே என்னை காப்பாற்றுவாய் என்பதுல எனக்கு நன்றாக உறுதி இருக்கிறது. விட உண்மிடற்று மையவனே, மண்ணு உத்தர ஓசமங்கைக்கரசே, நிலை பெற்ற உத்தர ஓசமங்கையில் எழுந்தருளி இருப்பவனே, செய்யவனே சிவனே ஸ்ரீ என்பது வந்து இருப்பவனே, உத்தரகோஷ மங்கையில எழுந்தருளி இருப்பவனே, செய்யவனே. செய்யவன் என்று சொன்னார் சிவந்த நரமுடையவன், சிவந்த நரமுடையவன், செந்தடல் குறை திருமேனி இங்காட்டி என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனால சிவந்த நரமுடையவன், செய்யவன், சிவனே. சிவனே என்பதுதான் அவனுக்கு சிறப்பு தனிப்பெயர். அந்த பெயர் தான் அவன் எப்பொழுதும் நிலை பெயராக நித்திய கல்யாண குணமுடையவனாய் மங்கள குணமுடையவனாய் விளங்குவன் சிவன். சிவன் என்ற சொல்லுக்கு மங்கள பொருளாய் நித்திய கல்யாண குணமுடையவனாய் இருப்பவன் என்பது. அதனாலே அப்படி மங்கள பொருளாய் இருக்கின்றவனே சிறியன் பவம் தீர்ப்பவனே, சிறியனாயி என்னுடைய பரப்பை தொலைப்பவனே, பவம் தீர்ப்பவனே. பவம் என்று சொன்னால், பவம் என்று சொன்னால் அதனால பரப்பு, பரப்பை ஒழிப்பவனே சிறியன் பவம் தீர்ப்பவனே. பவம் என்பது பரப்பு. பரப்பு வந்து எப்படிப்பட்டதென்றால் உயிரிடுக்கு சொந்தமாக இருப்பது, உயிரிழுக்கு சொந்தமாக இருப்பது. பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புங்கிறது உயிரிழுக்கு சகஷமாக இருக்கிறது. அந்த பிறப்பை இல்லாமல் செய்வன் யார் என்று கேட்டால் சிவன் ஒருவன் தான். அதனாலதான் பிறப்பருக்கும் மன்னன்னார், மாய பரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி என்று சிவபுராணத்துல வரும். அதனால பவத்தை தீர்ப்பவன், பிறப்பை தீர்ப்பவன் இல்லாமல் செய்வன் சிவன் ஒருவனே என்பதே செய்யவனே சிவனே சிறியன் பவம் தீர்ப்பவனே என்று இந்த பாட்டிலே அறிவிக்கிறார். தீர்க்கின்ற வாரன் பிழையை நின் சீரருள் என்போல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். என்னுடைய பிழை இருக்கிறது பாரு, அந்த பிழைய எப்பொழுது தீர்ப்பாய், எந்த முறையிலே தீர்ப்பாய் என்று எண்ணி 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 நான் வேர்த்து வியர்த்து இருக்கிறேன். உடம்பு வேர்த்து போச்சுன்னு சொல்றாங்க அல்லவா, ஒரு சஞ்சலமான விஷயத்தை நினைக்கும் போது வேர்த்து உருத்து போச்சு அப்படின்னு சொல்லுவார், வேர்த்து விறுவிறுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவார். அது தாங்க முடியாம அது போல நான் வியர்த்து போனேன். எதனால என்று கேட்டால் என் பிழை என்பது கொஞ்சமா இல்லை. இந்த பிள்ளைய எப்படி தீர்க்க போற, எந்த முறையில தீர்ப்ப, இப்ப தீர்ப்ப என்று எண்ணி எண்ணி எனக்கு வியர்த்து போச்சு. தீர்க்கிற வாரன் பிழையை சீரருள் ஐயாலும் உன்னுடைய அருள் இருக்கிறது. அருளுக்கு என்னுடைய பிழை வந்து பெருசல்ல, அதை உள்ள குறிப்பா வைக்கிறார். உன்னுடைய அருளுக்கு என்னுடைய பிழை பெருசல், பெருநெருப்புக்கு முன்ன என்ன பிடி சொன்னேன், பிழை உயர்ந்தவன் தாழ்ந்தவனை ஆண்டு உள்ளுவது என்ற ஆச்சரியம் சொன்னா. இப்ப எப்படி சொல்றேன், உன்னுடைய அருளை பார்க்கும் போது என்னுடைய பிழை பெருசு, அதனாலே நீ தீர்த்து விடுவாய் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதனாலே தீர்க்கின்ற வாரன் பிழையனின் சீரருள் என்கோர் என்று வெறுக்கின்ற என்னை விடுதி கண்ட. விரவார் விரும்ப ஆர்க்கின்ற தார் விடை உத்தர ஓசம் அங்கைக்கரசே. விரவார் என்றால் தன்னை அடையாதவர்களாய் பகைவர்களாய் இருக்கின்றவர்களை அச்சத்தை உண்டு பண்ணுகின்ற விடையாகிய ரிஷப வாகனத்தை உடையவர். விரவார் விரவார் என்றால் சத்துருக்களாய் இருப்பவர்களும் அந்த விடை இருக்கு, அது விடை போடுகின்ற சத்தத்தை கேட்டு அஞ்சுவாரலாம். அவர் ஏறி இருக்கிற காலமாடு அப்படிப்பட்ட காலமாடு, அதனால அது சத்தத்தை கேட்டு சத்துருக்கள் அஞ்சு வரலாம். அப்படிப்பட்ட விடையாகிய ரிஷப வாகனத்தினுடையவனே உத்தர கோஷம் அங்கைக்கு அரசே. ஈர்க்கின்ற அஞ்சோட அச்சம் விரையனை இருதரையே, அஞ்சோடு அச்சம் வினையன இருதரையே. அஞ்சு அச்சம்னு ரெண்டு, அஞ்சுன்னு இந்த பொறிகள் அஞ்சு, அச்சம் என்பது உள்ளத்துல இருக்கிற பயம். இப்படி உள்ளே பயம், வெளியிலே இந்த பொறிகள், வெளியிலே இருக்கின்ற இந்த மெய்வாய் மூக்கு செவி ஆகிய இந்த ஐந்து பொறிகளால் பூர்வக்கம் என்னை துன்பப்படுத்துகிறது. உள்ளே இருக்கிற அச்சம் ஒரு வகையில துன்பப்படுத்துகிறது. இந்த இரண்டு வகையாலே என்னை ஈர்க்கிறது. ஈர்க்கிறது என்று சொன்னால் அச்சம் ஒரு பக்கம் ஈர்க்கிறது, இந்த புலன்கள் ஒரு பக்கம் ஈர்க்கிறது. ஈர்க்கின்ற அஞ்சோட அச்சம் வினையேன இருதலை, வினையுடையவனாகிய என்னை அச்சத்தினாலே அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன். ஆறுபுரியம் பிச்சத்தேவா, அச்சம் என்பது என்ன என்று கேட்டால் உயிர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அச்சம்தான். வாழ்நாள் முழுவதும் அச்சத்தை வந்து தைரியமா வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எல்லா வகையிலும் அச்சம்தான். மனைவிக்கு அச்சமா இருக்குது, பிள்ளைக்கு அச்சப்பட வேண்டியதா இருக்குது,
யமனுக்கு அஞ்ச வேண்டியதா இருக்குது. சத்துருக்களுக்கு அச்சம், வியாதிக்கு அச்சம், கடனுக்கு அச்சம், பகைவர்களுக்கு அச்சம், என்னென்னமோ அச்சம். அப்புறம் ரோட்ல போகும்போது பஸ்ஸுக்கு அச்சம், லாரிக்கு அச்சம், பைக்குக்கு அச்சம், பிராணிகளுக்கு அச்சம். இத்தனை அச்சங்களுக்கு இடையில நாம பிழைச்சிட்டு இருக்கோம்ப்பா. இத்தனை அச்சங்களுக்கு இடையில நம்மளை காப்பாத்திட்டு இருக்கோம். ஒன்னல்ல ரெண்டல்ல, காரணம் அந்த பின்னா மரணம்னு இருக்கும், மயிரடையிலும் உயிர் தப்பினாலும் இருக்கு, அப்படித்தானே இருக்கு. இத்தனைக்கு இடையில நம்ம காப்பாத்திக்கிட்டு பிழைக்க வச்சுட்டு. அதுபோல உள்ளே இருக்கிற அச்சம், வெளியில இருக்கிற புலன்கள் இருக்கின்ற ஈர்ப்பு, இவைகளாலே நான் மிகுந்த துயரத்தை அடைகிறேன். இருக்கின்ற அஞ்சோட அச்சம் வினையேன இருதலை. இருதலைனா ரெண்டு பக்கமும், இருதலைனா ரெண்டு பக்கம். அடுத்தாப்புல இன்னும் வழக்கம் அடுத்த பாட்டுல சொல்றாரு. இப்படி சொல்றாருன்னா, நல்ல மூங்கில் குழாய், மூங்கில் குழாய், மூங்கில் குழாய்க்குள்ள இரும்பு, மூங்கில் குழாய்க்குள்ள இரும்பு, மூங்கில் குழாய்க்குள்ள இரும்பு இருக்கு பாத்தீங்களா, மூங்கில் குழாய்க்குள்ள இரும்பு. அந்த மூங்கில் குழாயே ரெண்டு பக்கமும் நெருப்பு பிடிச்சிருச்சு. அந்த மூங்கில் குழாயில ரெண்டு பக்கமும் நெருப்பு, என்ன கதியா வந்து இருக்கு, சாக வேண்டிய. இப்படி பிறப்பிறப்பு அச்சம், அந்த புலன்களால் வருகின்ற அச்சம், அதனால உள்ளத்துல இருக்கின்ற பயம், இவைகளால இருதலை குள்ளியின் உள்ள எறும்பு தூண்டார். இருதலை குள்ளியின் உள் எறும்பு, நல்லா புரியுதா, அருமையா சொன்ன. இருதலை கொல்லி, இருதலை கொல்லி, உள் எறும்பு ஒத்து நினை பீந்த விதலை என விடுதி. அருணகிரிநாதர் கூட கொள்ளித்தலையில் எறும்பது போல கொலையும் என்றால் உள்ள துயரை ஒழித்தருளாய்வார். கொள்ளித்தலையில் எறும்பது போல, அது கூட சுமாரா தான், கொள்ளித்தலையில் எறும்பது போல கீழே உதிச்சிடலாம், மேல முடிச்சுன்னா கீழே உதிச்சிடலாம். இதுதான் ரொம்ப அருமை. அதான் திருவாசகத்துல மாதிரி மிச்சமே இருக்கா சொல்றதுக்கு வேற கருத்தே இருக்காது, அவ்வளவுதான் சொல்ல முடியாது, மேல யாரும் சொல்ல முடியாது. இருதலை கொள்ளியில் உள்ள எறும்பு, உள்ளே இரும்பு, இந்த பக்கமும் நெருப்பு, இந்த பக்கமும் நெருப்பு பிடிச்சிருச்சு, அப்படின்னா என்ன அது கதியாகும், இறந்து அது போல இருக்கும். இருதலை குள்ளியும் உள்ளெரும் ஒத்து நினை பிரிந்த விதிதலையேனை விடுதி கண்டாய். இதனாலே இப்பொழுது நான் உன்னை பிரிந்து விட்டேன். பிரிந்தபடியினாலே நான் வந்து எப்படி இருக்கிறேன் என்றால், தலைவிரி கோலமாக தெரியும். தலைவிரி கோலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, தலைவிரி கோலம். தலைவிரி கோலம் என்றால் ஏன்னா நல்ல சௌக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறவன் எல்லாம் சீதும் சிறப்புமா ரொம்ப அலங்காரம் பண்ணிக்குவான், நன்றாக இருப்பான். என்ன ஓமை, எல்லாம் மகிழ்ச்சியோட இருக்கிறவன் தன்னை அலங்காரம் பண்ணி கொள்வான், முடியெல்லாம் திருத்தி கொள்வான், முடிய திருத்தி கொள்வான். விசனத்தில் இருக்கிற தலை விரிவான், உன்னை பிரிந்ததினால், உன்னை பிரிந்தது, உன்னை பிரிந்து விட்டேன். இங்கு இருதலை கொள்ளியாகிய புலன்களாலும் உள்ளத்தில் இருக்கின்ற பயத்தாலும் வாடுகின்றேன். அப்புறம் தலைவிரி கோலமா இல்லாம நான் எப்படி போய் இப்படிதான் இருப்பேன். இருதலை கொள்ளியின் உள்ளரும் ஒத்து என்னை பிரிந்த விரிதலையனை விடுதி கண்டாய். எப்படி விரிந்த தலையுடையவனாய் இருக்கின்ற என்னை விட்டு விடாய், என்னை விட்டு விடாய். நீ எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், பரந்த மூன்று உலகங்களுக்கும் தலைவர். பரந்த உலகம் எவ்வளவு சொல்லி முடியுமா, சொர்க்கம் மத்தியம் பாதாளம் மேல இருக்கிறது அத்தனையும் சொர்க்கம்னு சொல்றது, மொத்தமா இந்திரலோகத்தை சுருக்கம்னு தனியா சொல்றதும் உண்டு. மேலே இருக்கின்ற அத்தனை உலகங்களும் அடுக்கடுக்க அடுக்கடுக்க அடுக்கடுக்கா நிறைய இருக்குதுப்பா, இங்க போய் பாத்தீங்கன்னால தெரியும். அண்ட பகுதியில் உண்டை பறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, அண்ட பகுதியில் உண்டை பறக்கம், உண்டை 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 உண்டையா அடுக்கடுக்கா இருக்குதா நிறைய. அண்ட பகுதியில் உண்டை பறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, ஒன்றுனுக்கு ஒன்று நின்றலில் பகுதியில் 101 கோடியின் மேற்பட இருக்கிறார். அத்தனை அண்டங்கள் இருக்கிறது, அத்தனை அண்டங்கள் இருக்கு. அண்டங்கள் எவ்வளவு இருக்குது, அத்தனை அண்டங்களும் மேல இருக்கு, ஆனா கீழே விழாம இருக்கு. அதாச்சு மேல ஒரு சாதாரண கனமுள்ள பொருள் இருந்தா விழுந்துடும் கீழே, ஆனா இத்தனை அண்டங்களும் மேல அடுக்கடுக்கா இருக்குல்ல, அதுக்கு என்ன தூணா நட்டு வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்க, அப்படியே தூங்கி இருக்கு. நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியம். அதை சொல்றாரு தாய்மான
சுவாமி, கரையின்றி நிற்கவில்லையோ.
சமுத்திரம் கரை இல்லாம தானே நிக்குது, யாரு கரை போட்டா அவ்வளவு இன்னைக்கு.
ஆளாளி கரையின்றி நிற்கவில்லையோ, குடியாலம் அமுதாக விலையோ, அக்கடலின் மீது வட வனல் நிற்கவில்லையோ.
கடல்ல தண்ணீர்ல நெருப்பு வச்சிருக்காராம், அதிகமாவது தண்ணீர்ல நெருப்பு இருக்குதா, வடவாமுகாக்கின்னு சொல்றது, அது கடல்ல நெருப்பு வச்சிருக்காரா, அதனாலதான் அந்த கடல் அடங்கி இருக்குதான், இல்லையா அடங்காது.
அக்கடலின் மீது வட, அது நமக்கு எல்லாம் புரியாது. அக்கடலின் மீது வடவன நிற்கவில்லையோ, அந்தரத்து அகில கூடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ, அந்தரத்து அகில கூடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ, மேருவும் தனுவாக வளையவில்லையோ, சப்த மேகங்களும் வச்சிரதரனானை சஞ்சரித்திடவில்லையோ, வாழாது வாழவே ராமனடியார் சிலையும் அடமங்கையாக விளையோ, மணிமந்திர சித்தியால் வேண்டு மணிமந்திரமாதியால் வேண்டு சித்தி எழு உலக மார்க்கத்தில் வைக்க விளையோ,
இப்படி எல்லாம் அதிசயமானதெல்லாம் நீ செய்தாய்.
வாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ.
பார்க்கும் இடம் இங்கு ஒரு நேக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்பது தாய்மாரோ.
ஆகையினாலே
அண்டங்கள் அளவில்லாதன, அண்டங்கள் அளவில்லாதன. எல்லா அண்டங்களும் மேலே இருக்கின்ற உலகம், இந்த மத்திய லோகம், கீழே இருக்கின்ற பாதாளம், சொர்க்கம் மத்திய பாதாளம் ஆகிய இந்த மூன்று உலகங்களுக்கு நீ ஒருவனே தலைவராக இருக்க. மற்றைய தலைவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குத்தான் தலைவர்களாக இருப்பார். நீ வெண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியா இந்நிறந்து எல்லை இல்லாதானே. அதனாலே எல்லை இல்லாத உலகங்களுக்கு நீ ஒருவனே தலைவராக இருக்கிறார். இது பெரிய ஆச்சரியம்.
ஒரே ஒரு ராஜா,
அந்த ராஜாவுக்குள்ள இத்தனை உலகங்களும் அடங்கி இருக்கிறது. இந்த ராஜா எப்போதுமே இருக்கிற ராஜா. இவருக்கு வந்து தேர்தலே கிடையாது. எலெக்ஷன்ல 5 வருஷம் தான், 10 வருஷம் தான், கணக்கே இல்லை. எப்போதும் இவர் தான் மண். இந்த மன்னனை யாரும் மாத்த முடியாது, விளங்குதா? அதனாலே இவனுக்கு வேந்தன் என்றும் பெயரு, மன்னன் என்றும் பெயர், அரசன் என்றும் பெயர். பல இடங்களில் சொல்றாரு, வேந்தன் வேகம் எடுத்தாண்ட வேந்தன், மன்னன், அரசன். எத்தனை இடங்கள் அரசன் சொல்றாரு, தலைவன். இதுல சொல்றாரு,
விரிதலையே விடுதி கண்டாய் உலகுக்கு ஒரு தலைவா.
விரிந்த மூன்று உலகங்களுக்கும் ஒப்பற்ற ஒரே ஒரு தலைவனாக இருக்கிறான்.
உலகுக்கு ஒரு தலைவா, மண்ணு உத்தரவோ சமங்கைக்கரசே, பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி புலிபவனே.
பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி புலிபவனே. ஏல பொறுதலை என்பது புத்தம் போரிலே சிறப்புடையதாய் விளங்குகின்ற மூவிலை வேல்வலன். மூவிலை வேல்வலன் என்றால் மூன்று இலைகளை உடையதாய் இருக்கின்ற சூலத்தை கையிலே வைத்திருக்கும். சோர்மானுக்கு சூலாயுதம், விஷ்ணுவுக்கு சக்கர ஆயுதம், இந்திரனுக்கு வச்சராயுதம், முருகனுக்கு வேலாயுதம், சிவனுக்கு சூலாயுதம்.
வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விருஞ்சன் அறியா சூலாயுதன் தந்தகந்த சுவாமி.
இந்த ராகத்தை, இந்த சுவை, இந்த பாட்டு பொருளை அனுபவிச்சீங்கன்னா இப்படியும் பாடுவானா புண்ணியம். அந்த பாடினவன்லாம் நம்ம நாட்டுக்காரன் தான், பாடினால நம்ம நாட்டுக்காரன்.
வேலாயுதம் சங்கு சக்ராயுதம் விரிஞ்சன் அரியா சூலாயுதம் தந்த கந்த சுவாமி.
எப்படி எதுக மாணவருக்கு பத்தீங்களா, எதுக மாணவன்.
வேலாயுதம் சங்கு சக்ராயுதம் விரிஞ்சன் அரியா சூலாயுதம் தந்த கந்த சுவாமி. சுடர் காலாயுத குடியூன் அருளாய கவசம் உண்டன் பாலாயுதம் வருமோ யமனோடு பகைக்கு நிம்மே
என்பது கந்தர் அலங்கா. அதனாலே ஜெகபெருமானுடைய திருக்கரத்தில் இருப்பது சூலாயுதம் என்பது, அது மூன்று இலைகளை உடையது. அது அஸ்திர தேவன் சொல்றது, அஸ்திர தேவன் சொல்றது. அது மந்திரத்துல 11வது மந்திரம் அஸ்திராயணமகா அப்படின்னு. சுவாமிக்கு பதில அஸ்திர தேவர் தான் சித்தீர்த்தம் மாடுறது, காப்பு கட்டி கொள்றது முதலானது முக்கியமானது எல்லாம் அந்த அஸ்திர தேவர் தான் செய்யும், விளங்குற. அதனாலே அப்படி சூலாயுதம் அஸ்திரமாகிய சூலத்தை திருக்கரத்தில ஏந்தி பொறிபவனை விளங்கும். அந்த முவிலை சூளை நீ கையில வைத்திருக்கிறாய். மேலே மூன்று இலையாக இருக்கிறது, கீழே ஒரு காலாக இருக்கிறது. அதனால மூன்று உலகத்துக்கு நான் ஒருத்தன் தான் தலைவன் என்பதை அந்த சூலாயுதம் காட்டுதான். மூன்று உலகத்துக்கு நான் ஒருத்தனே தலைவனா இருக்கிறேன், சூலாயுதம் காட்டுதான். இந்த மூணு இலைக்கும் எத்தனை கால் இருக்குது, மூணு காலா இருக்குது, ஒரே கால். அந்த ஓமையை வச்சு அப்படி சொல்றாரு,
இருதலை குள்ளியின் உள்ளரும் ஒத்து நினை பிரிந்த விரிதலை ஏனு விடுதி கண்டாய் என் உலகுக்கு ஒரு தலைவா மண்ணு உத்தர ஓசமங்கை கரசே பொறுதலை முவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவனே. புலிகின்ற நின்றாய் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். புலிகின்ற நின்றால் பூத பெற்று,
புலிகின்ற என்றால் விளக்கமாக பிரகாசிக்கின்ற உன்னுடைய திருவடியிலே புகுத பெற்று. திருவடியில் புகுத பெற்று என்பது திருவடியை கண்டு திருவடியிலே பத்தி மூண்டு திருவடியை மறவாமல் இருக்கின்றவன் என்பது. புலிகின்ற என்றால் மிக பிரகாசமாய் விளங்குகின்ற திருவடி கமலம். அந்த திருவடி கமலத்தை கண்டேன், கண்ணால் யாரும் கண்டேன் காணும். நிலந்தன் மேல் வந்தருளி நீடுகளால் காட்டினான், காட்டினா அப்புறம் காணாம என்னமா இருக்கும். இப்ப நமக்கு காட்ட மாட்டேங்கிறா, காண முடியல. காட்டினா காண்பார்கள் தானே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, காட்டுவித்தால் அறுவருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பது அப்பர் திருத்தாட்டம். அதனால காட்டினான் கண்டார் தாட்டாமரை காட்டி. அதனாலே பிரகாசமாக விளங்குகின்ற உங்களுடைய திருவடியை புகுத பெற்று. புகுத பெற்று என்பது திருவடியை கண்டது அதே தியானித்து மறவாமல் அந்த பூத பெற்ற திருவடியில பூந்தாச்சு. ஆக்கையை போக்க பெற்று, ஆக்கையை போக்க பெற்றென்றால் இதெல்லாம் இறந்த காலத்தினால் சொல்லப்படும், இறந்த காலத்தாலே சொல்லப்படும். போக்க பெற்று ஆக்கையை போக்க பெற்று, ஆக்கையோடு இருந்துதான் சொல்றாரு. ஆக்கையோ போக்க பெற்று என்றால் ஆக்கையில பற்று இல்லாமல், ஆக்கையில் இருக்கிற பற்று போய், ஆக்கையில் இருக்கிற ஆக்கை என்ன உடம்பு, உடம்புல இருக்கிற பற்று இல்லாமல், உன்னுடைய திருவடியை பிடித்த பிறகு உடம்புல இருக்கிற பற்று இல்லாமல் போச்சு. அப்படி பற்று இல்லாமல் போய் மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். உன்னுடைய திருவருளை முழுவதும் பெற முடியாமல் தரித்திருப்பதனால நான் மெலிந்து போவேன், மெலிந்து போவேன். மெலிகுதல் என்பது இங்கே உள்ளம் மெலிதல். ஆக்கையை போக்க பெற்றால் ஆக்கையை பத்தி பேச்சே கிடையாது, ஆக்கை மெலிந்ததுன்னு அர்த்தம் இல்லை. என்ன விளங்குத, இது ரொம்ப கொஞ்சம் நுட்பமான அர்த்தம். எப்படி ஆக்கையை போக்க பெற்று என்று சொல்ல முடியும்னால சரீரத்திலே பற்று இல்லை என்பது விட்டு போச்சு. அப்புறம் மெலிதல் என்ன போடி வரும், உடம்பு மெலிஞ்சு போச்சுன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ரொம்ப மெலிவா இருக்கிறீங்களே, மெலிஞ்சுதானே இருக்கிற, அதனால மெலிவா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்போம். உடம்ப பார், உள்ளம் மெலிதல், உள்ளம் மெலிதல். இப்ப ஆக்கையை போக்க பெற்று என்று சொல்லிவிட்டபடியினாலே அடுத்தாற் போல மெலிகின்ற என்று சொல்றாரு அல்லவா, அது மெலிதலாவது உள்ளம் வாடுதல், உள்ளம் வாடு, திருவுருளை பெறாமல் வாடு. அதனாலே புலிகின்ற நின்றால் பூதப்பெற்ற ஆக்கையை போக்க பற்றி மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய், உள்ளம் வாடுகின்ற என்னை விட்டு விடாது. அழிதேர் விளறி ஊலி நின்ற பூம்பொழில், அழி என்று சொன்னால் வண்டுகள், அழி என்பது வண்டுகள். அந்த வண்டுகள் தேனை உண்பதற்காக சோலைகளிலே வந்து பாட்டு பாடு, வண்டு பாடு, வண்டு பாடுச்சுன்னா அந்த முட்டா இருக்கிறது மலரும், வண்டு பாட பாட அந்த முட்டு மலரும், அந்த முட்டு மலருகிற நேரம் பார்த்து இது பாடும், முட்டு மலருகிற நேரம் பார்த்து இது பாடும், இது பாட பாட அது விரிஞ்சு விரிஞ்சா தேன் உழுகும், அது போய் குடிக்கும். அது சேக்கிழாறு முருகநாயனார் புராணத்துல வண்டு பாட புனல் தடத்த மலர்ந்து கண்ணீர் அரும்புவன, வண்டு பாட புனல் தடத்த மலர்ந்து கண்ணீர் அரும்புவன என்பது அந்த முருகநாயனார் புராணம். அதனால இப்படி வண்டு பாடுதன்னா அந்த தேன் இருக்கின்ற பூ வந்து உடைகின்ற மலருகின்ற சமயம் பார்த்து பாடு பாடுறது. பாடின உடனே அது தேன் கூட்டும், தேன் கூட்டும் போது இது உண்ணுவதற்கு சௌரியமா இருக்கும், கொட்டா இருந்தா உள்ள உட்கார்ந்து சாப்பிட முடியாது இல்ல. அதனாலே அழிதேர் விளறி ஒளி நின்ற பூங்குளிர், வண்டுகள் ஒலிக்கின்ற புழல் பொழில்களை உடைய உத்தரகோஷம். அது விளரி என்பது பண் வகையில ஒரு வகை, பண் சொல்றமல்லவா, இப்ப கந்தார் பஞ்சமம் கொல்லி பண்ணு நட்டபாடை நட்டராகம்னு பண் சொல்றமல்லவா, அது மாதிரி விளரி என்கின்ற ஒரு பண், அந்த பண்ணை வண்டு பாடுதான், வண்டு பாடுதான். வம்பரா வரி வண்டு மன நார மலரும், புரியுதா, இப்ப புரியுதா நான் சொன்ன அர்த்தத்துல வருதா, வம்பரா வரி வண்டு மன நார மலரும், வம்பு அரா வரி வண்டு மன நார மலரும். அந்த வண்டுகள் பூக்களிலே போய் உட்கார்ந்து 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 அது உடம்புல நாற்றம் இருந்துகிட்டே இருக்குதான். வம்புங்கிறது நாற்றம், இங்க மனம்ங்கிறது நாற்றம், புரியுதா. அந்த நாற்றம் மாறாமல் இருக்கின்ற வரிகளை உடைய வண்டு வந்து பாட மலர் மலர மனம் நார தேன் உழுக, வம்பரா வரி வண்டு மனநார மலரும், மது மலர்னர் கொன்றாயான் அடியாளா இருப்பேனா எம்பிரான் சம்பந்தம். இவ்வளவு இலக்கியம் வச்சிருக்கிறாரு அதுக்குள்ள சுந்தரர் திருத்தொண்ட தொகையில. வம்பரா வரி வண்டு வரிகளை உடைய வண்டு, வம்பு அரா வரி வண்டுன்னா அந்த வண்டினுடைய உடம்புல வாசனை இருந்துகிட்டே இருக்கலாம், வாசனை செவ்வாது வாசனை இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா வாசனையுடைய மலர்களிலே போய் தோய்ந்து 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 வந்து 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 கொண்டிருப்பதனாலே வாசனை இருந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து இங்கே இந்த கொண்ட மலர்கிட்ட பாடும் போது அதால மனம் வீசுகிறது, பாட்டை கேட்ட உடனே மலருகிறது, வந்து மனம் வீசுகிறது, மது வடிகிறது, மதுவை உண்ணுகிறது. வம்பாரா வரிவண்டு மனநார மலரும் மது மலர்னர், மதுனா தேன், மது மலர்னர் கொன்றாயான், அந்த கொன்றைக்கு இத்தனை அடமொழி விடுகிறார். மது மலர் நர் கொன்றாயான், கொன்றாயான் சிவருமான், கொன்றாயான் அடியாளார் பேனா எம்பிரான் சம்பவம். சிவருமானுக்கு கொன்றாயான் ஒரு சிறப்பு பேர் தனி, கொன்றாயான் என்ற சிறப்பு. அதனாலே இப்படி அழிதேறு விளறி ஒளி நின்ற பூங்கோளில், அதனாலே விளறி என்கின்ற பண்ணாகிய ஒளி அந்த பொழில் என்கின்ற சோலையில எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பொழிலையுடைய சோலையுடைய உத்தரகோஷம் அங்கே கரசி வலி நின்ற திஞ்சலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டேன். வலிமையுடைய திஞ்சலையினாலே வலிமை வலி நின்ற திஞ்சலை மிகவும் வலிமையுடையதாயிருக்கின்ற சிலையினாலே மகாமேரு மலையை வில்லாக வளைத்து திரிபுரத்தை எரித்தவர். திரிபுரத்தை எரித்த மாறுபட்டே என்றால் அந்த திரிபுரத்து அசுரர்களுக்கு திரிபுரத்து அசுரர்களை சங்காரம் பண்ண வேணும் சாம்பலாக்குவனு என்கின்ற எண்ணத்தோடு மாறுபட்டு சங்காரம் பண்ணினாய் என்று இதுல சொல்லுகிறார். மாறுபட்டு அஞ்சனை வஞ்சிப்ப யானும் மணிமலர்த்தால் வேறுபட்டேனே விடுதி கண்டாய். மாறுபடுதல் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறுபடுதல், தன்னுடைய குணத்துக்கு மாறுபடுதல். மாறுபடுதல் என்றால் அதனால நம்முடைய கருத்து வேற, மனைவியினுடைய கருத்து வேற, பிள்ளைகள் கருத்து வேற என்று சொல்லுகிறோம் அல்லவா. என் கருத்துக்கு ஒத்துவல்ல, அது ஒரு வகையா போச்சு, நான் ஒரு வகை என்று சொல்லுகிறோம் அல்லவா. அது போல மாறுபடுதல். அது இப்ப எப்படி இருக்குதுன்னா, என்னுடைய உடன்பரப்பாக விளங்குகின்ற புலன்கள் இருக்கிறதே அஞ்சு. அந்த அஞ்சு புலன்களும் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், என்னை வஞ்சகம் பண்ணி எனக்கு மாறுபட்டு அது வேலை செய்யும். என்னை கெடுப்பதற்காக மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. புலன்கள் யாரோட இருக்குது? என்னோடதான் இருக்குது, என்னோடதான் இருக்குது. நான் சோறு போட்டாதான் அதெல்லாம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. சோறு போடலன்னா கண்ணு இரண்டு போகுது, காது அடைச்சு போகுது, மூச்சு சுவாசம் விட முடியல, வாயு புலந்து போகுது. இப்படி புலன்கள்லாம் இருக்குதா பாவம்னு சொல்லி நான் சோறு போடுறேன்னா, சோறு போட்டவொடனே கண்ணுக்கு டெம்பர் வந்துருது, காதுக்கு டெம்பர் வந்துருது, எல்லாம் டெம்பர் ஆயிடுது. டெம்பர் ஆன உடனே அது என்ன பண்ணுதுன்னா குறுக்கு விடும். இதே தான் உண்மை. இந்த பாவம்னு சொல்லி சோறு போடுறேன், சாப்பாடு போடலன்னு வச்சுக்க, போடலன்னா கண்ணு நீளம் பூத்து போச்சு, காது அடைச்சு போச்சு, வாயு பேச முடியல. இந்த அளவுக்கு பொரியல போய் தொலைது பாவம்னு சோத்த போடணும். சாப்பிட்ட உடனே தெம்பு வந்து, தெம்பு வந்த உடனே அது குறுக்கு. எனக்கு எதிரியா இருந்து எனக்கு என்ன கெடுதல் பண்ணணுமோ, எந்த வழி இல்ல போனா நான் கெடுவேனா, அந்த வழியில என்ன எடுத்துக்கிட்டு புலன்கள் திகைப்பிக்க அப்படின்னு பின்னாடி எனக்கு மாறுபட்டு அது நடக்குது. இதுக்கு என்னோடதான் இருக்குது, என்னோடதான் இருக்குது, என்னாலதான் பிழைச்சுக்கிட்டு இருக்குது, என்னாலதான் பிழைச்சுக்கிட்டு இருக்குது. அதே சித்தியார்ல தீரியம் என் வசத்தே நின்று என் வசத்தின் இசையாது தன் வசத்தே இருப்பது. என்னோடவே இருந்துகிட்டு அது எனக்கு வந்து நல்லது பண்ணாம எனக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு. இவ்வளவு பேர் கூடவே இருந்து கெடுதல் பண்றாள் இருக்கிறேன், கூடவே இருந்து கெடுதல் பண்றாள் நிறைய இருக்க, கூட பிறந்தவன் கெடுதல் பண்றாங்க. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லு முடியாது. அதே நம்ம திருவதிப்பாவில இவரும் பிறவி பவனிருந்து இளையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் வகையான பெரிய பிறவி கடலாகி இந்த பரப்பு என்கின்ற கடலை நீந்துவதற்கு நான் முயற்சி பண்ணுகிறேன். இவரும் பிறவி பவனிருந்து இளையர்க்கு இந்த பரப்பாகிய கடலை நீந்துவதற்கு நான் முயற்சி பண்றேன். அந்த அஞ்சு பேரும் எனக்கு எதிரியா இருந்து கடல்ல அமுத்த, நான் வந்து கரைக்கு வர முயற்சி பண்றேன். அஞ்சு பேர் அமுத்தா இங்க போய் கரைக்கு வர முடியும். இவரும் பிறவி பவனிருந்து இளையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் வகை ஆறுதுணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வார். கைவரும் பலனும் குழைத்த செஞ்சாலி கடைசியர் கலைதருடையலன் செய்வரும் பெரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பரவை என்பது திருச்சி. இதனால கூட இருக்கிற ஒத்தாசம் பண்ணாதான் பழைக்க முடியும்.